ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நம, ஸ்ரீ வேங்கடகுரவே நம. இன்றைய பதிவின் தலைப்பு பிராட்டியின் மூன்று பிரிவு. இந்த தலைப்புக்கு குறிப்பு ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியார் அருளி செய்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற திவ்ய சாஸ்திரத்தில் புருஷகார வைபவத்தில் என்ற பிரகரணத்தில் எட்டாவது சூத்திரமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த எட்டாவது சூத்திரத்தை நம்ம நேரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான குறிப்புகள், இது எப்படி இந்த சூத்திரம் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆறாவது சூத்திரமும் ஏழாவது சூத்திரத்தையும் பார்த்துவிட்டு அப்புறம் இந்த சூத்திரத்துக்கு நம்ம வந்தோன்னா இந்த சம்பிரதாய விஷயங்கள் ரொம்ப நன்னா புரியும். அதில் இந்த சூத்திரத்தில், அதாவது ஆறாவது சூத்திரத்தில் பார்த்தோம்னா, இவை இரண்டாலும் புருஷகார வைபவமும் உபாய வைபவமும் சொல்லித்து என்கிறார். எவை இரண்டாலும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி சூத்திரத்தில் இருக்கிறதுனுடைய எக்ஸ்பிளனேஷன் இந்த சூத்திரத்தில் நமக்கு வியாக்கியானத்தின் மூலமாக, அதாவது ஸ்ரீ மணவாளமாமுனிகள் ஏற்றிய வியாக்கியானத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். வியாக்கியானம் இல்லைன்னா இதில் ஒன்றுமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இவை இரண்டும் அப்படின்னு தான் சூத்திரத்தில் இருக்கு. வியாக்கியானத்தில் பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது என்ன ரெண்டு விஷயம்? சிறையிரண்டவள் ஏத்தமும் தூது போனவன் ஏத்தமும் இந்த புருஷகார வைபவமாக, திரையிறந்தவள் ஏற்றமுமாகவும் தூது போனவன் ஏற்றம் உபாய வைபவமாக சொல்லிட்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஏழாவது சூத்திரத்தில், இப்போ புருஷகாரம் ஆகும்போது என்னென்ன குணங்கள்லாம் பிராட்டிக்கு விஷயமாறுது அப்படிங்கிறது அந்த ஏழாவது சூத்திரத்து மூலமாக நமக்கு அருளி செய்கிறார். அது புருஷகாரம் ஆகும்போது கிருபையும் பாரதந்திரியமும் அனன்யாகத்துவமும் வேணும் அப்படின்றது இந்த சூத்திரம். கிருப்பம்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். அதாவது கருணை, கருணையே வடிவானவள் பிராட்டின்னு சொல்றோம். பிறர் நோவு கண்டால் பிராட்டி இரக்கம் கொள்வது, அல்லது பிறர் மீது இரக்கம் கொண்டால்தான் தான் சிபாரிசு பண்ண முடியும் பெருமானிடத்தில் அப்படிங்கிறது தான் கிருபை அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகும். பாரதந்திரியம் அப்படின்னா அவனிட்ட வழக்கு, அதாவது எம்பெருமானிட்ட வழக்காக இருக்கிறாள் பிராட்டி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது இந்த குணம். அனன்யார்கத்துவம்னா எம்பெருமானை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாள், வேற யாரையும் தொழவும் மாட்டாள் அப்படிங்கிறது அனன்யார்கத்துவம்ன்ற அர்த்தம். இப்போ இந்த மூணு கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்கத்தை வச்சுண்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டோன்னா எட்டாவது சூத்திரம் சுலபமாக புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம மூச்சுப்படியிலையும் பார்த்துருக்கலாம், செய்யத்தே செய்யத்தே அப்படிங்கிற ரெண்டு வித்பத்தினால எப்படி வந்து பிராட்டினுடைய அந்த ஸ்ரீ சப்தம் வந்து எப்படி நம்ம விளக்கப்படுகிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது கருணை என்னும் குணம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீங் சேவாயாம் அப்படிங்கிற ரூட் மூலமாக, அதாவது தாதுன்னு சொல்லுவோம், அந்த ரூட் மூலமாக நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது. அந்த ஸ்ரீசப்தத்துக்கு வந்து ஆறு உற்பத்தி இருக்கு. அதுல ரெண்டு உற்பத்தியை பார்க்கலாம். அதாவது பிரிச்சு சொல்றது, வினைப்பகுதியை பிரிச்சு சொல்றதுக்கு உற்பத்தின்னு பேரு. அதுல ஸ்ரீயத்தே ஸ்ரேயத்தே அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸ்ரீயத்தே அப்படின்னா, அதாவது சேத்தனன் அனைவராலும் ஆசிரிக்கப்படுகிறவள், இந்த ஆத்மா குற்றமே பண்ணியிருக்கு, இதெல்லாம் பார்த்து இந்த குற்றத்தை பார்த்து இவனுக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்க சொல்றது பிராட்டினுடைய இந்த கருணை குணம். இந்த இதை எடுத்து எம்பெருமானுக்கிட்ட நல்லபடியாக சொல்லி இந்த ஆத்மாக்கு ஒரு நல்ல கதியை ஏற்படுத்தி கொடுக்கிறாள். இதை செய்வதுதான் ஸ்ரீயத்தே அப்படிங்கிற உற்பத்தி மூலமாக, அதாவது இது கர்மணி உற்பத்தின்னு சொல்கிறோம், அதாவது பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அடுத்து ரெண்டு குணம் இருக்குது, பாரதந்திரியம் அனநேகரத்துவம் எங்கே நமக்கு வெளிப்படுத்துறதுனா ஸ்ரேயத்தே அப்படிங்கிற உற்பத்தி மூலமாக, அது கத்தரி உற்பத்தின்றது, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், தான் எப்படி ஆசரிக்கிறாள், அதாவது எம்பெருமானை எப்படி ஆசரிக்கிறாள் என்பதை விளக்குவது தான் இந்த ஸ்ரேயத்தே என்ற உற்பத்தி. ஆக இந்த கருணை பாரதந்திரியம் அனன்யார்கத்தை வைத்துக்கொண்டு, இந்த முக்கியமான குணங்களை வைத்துக்கொண்டு ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியார் எட்டாவது சூத்திரத்தை நமக்கு அருளி செய்கிறார். அதாவது இந்த மூணுமே பிராட்டி முற்பட பிரிந்தது தன்னுடைய கிருப்பையை வெளிப்படுத்துக்கைக்காக, நடுவில் பிரிந்தது பாரதந்திரியத்தை வெளிப்படுத்துவதற்காக, அனந்தரம் அதாவது கடைசியில் பிரிந்தது அனன்யார்கத்தை வெளிப்படுத்துவதற்காக என்றார். இந்த மூணுமே ஒரு விசேஷம் என்னன்னா, மூணுமே ஸ்ரீராமாயணத்திலேருந்து வந்தது, மூணுமே பிராட்டி தன்னுடைய விசிலேஷத்தில் அதாவது எம்பெருமான விட்டு பிரிந்திருக்கும் போது எப்படி இந்த குணங்களை வெளிப்படுத்துகிறாள் அப்படிங்கிறத விசேஷமாக பிள்ளைலோக்காச்சாரிங்க வந்து அருளி செய்து, அதுக்கு வியாக்கியானமாக ஸ்ரீ மணவாள மாமுனிகள் வெகு அற்புதமாக நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கார். ஒரு சிலதை நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். முதல்ல வந்து கிருபை அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நமக்கு என்ன சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, பிராட்டி முற்பட பிரிந்தது தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னு. அதாவது எம்பெருமான் எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும் தானும் ஒரு அவதரித்து அதுக்கு எம்பெருமானோட இருந்து இந்த சேத்தனனுக்கு எப்படி கிருபை புரிகிறாள் அப்படிங்கிறத விளக்கிறது. இப்போ விஷ்ணு புராணத்தில் நம்ம பார்த்தோம்னா, தேவத்வே தேவ தேவம் மனுஷத்வே ச மனுஷீகி அப்படியாது, எம்பெருமான் தேவனாக அவதரிக்கும் போது தான் தேவஸ்ரீயாகவும், மனிதனாக அவதரிக்கும் போது மனித சரீரமாக தன்னை அமைத்துக் கொள்கிறாள். இப்படி பார்க்கும்போது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமானாக அவதரிக்கும் போது தான் சீதையாக அவதரித்தாள். இப்படி பெருமாளும் பிராட்டியும் தண்டகாரண்யத்தில் எழுந்தருளியிருக்கும் போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், ராவணன் பிரித்து கொண்டு போனான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ராவணன் பிரித்து கொண்டு போனது வந்து ஒரு வியாஜமாக தான் தான் எடுத்துக்கொண்டு, முக்கியமாக என்னது என்னத்துக்காக வந்து இந்த ராவணனை பிரித்து, ராவணன் தன்னனை பிரித்து அதுக்கப்புறம் அசோகவனத்துக்கெல்லாம் போய் அங்கே லங்கைக்கு போய் அங்கே இருக்கிற அரக்கிகளுக்கெல்லாம் அபயம் அளித்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தான் வந்து தேவஸ்ரீகளை அவன் வந்து சிறை வைத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு இது எப்படியாவது நம்ம விடுவிக்கணும் அப்படின் தான் அசோகவனத்துக்கு சிறையில் இருக்கிறா. அப்போது அங்கே இருக்கிற அரக்கி, ஸோ இங்கேருந்து தண்டகாரண்யத்துலேருந்து பிரிச்சுட்டு அசோகவனத்துக்கு போயிட்டா, சிறையில் இருக்கா. சிறையில் இருக்கும்போது அங்கே இருக்கிற அரக்கிகளுக்கெல்லாம், அங்கே இருக்கிற அரக்கிகள் திருஜடை அப்படிங்கிற அரக்கிகளுக்கு ஒரு கனவு வருது. கனவு காண்றா, இது மாதிரி ராவணன் தோல்வி அடைந்து விட்டான், பெருமான் வெற்றி பெற்றுவதாக திருஜடை கனவு கண்டுகிறாள். இது எல்லாருக்கும் தான் வந்து பகிர்ந்து கொள்கிறாள் திருஜடை. இதை கேட்ட உடனே எல்லாரும் நடுங்கிறான் அந்த அரக்கிகள்லாம். அப்புறம் பிராட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ பிராட்டி சொல்கிறா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காக்கிறேன், அஞ்ச வேண்டாம் அப்படின்னு அபயம் அளிக்கிறாள். இது வெறும் வார்த்தையாக இருந்துருமோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது தான் செய்தும் காட்டினாள். எப்படின்னா, ராவணன் மாண்ட பிறகு திருவடி வந்து பிராட்டி முன்பு போய், இந்த அரக்கிகள்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு துன்பம் கொடுத்தான்னு நம்ம பார்த்தோம், நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அதனால் இது எப்படியாவது இந்த அரக்கிகளை அழிச்சிட்டு நாம் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னும் போது, நகச்சித் நாபராதிகி அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் சுந்தரகாண்டத்தில். யார்தான் பாவம் செய்யலை அப்படின்னு உபதேசித்து அது ஒரு பெரிய தனி ஸ்லோகத்தில் அது பெரிய விளக்கம் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தில். இதுவே ஒரு மூணு பக்கத்து போகும் இந்த பாசுரத்துக்கு விளக்கம். அதுலேருந்து சுருக்கமாக நம்ம எடுத்தோன்னா இது எந்த வந்து அப்படின்னு சொல்லிட்டு பல அடுக்கிண்டு போகிறா. யார் யாரெல்லாம் பாவம் செய்யலை, எல்லாரும் பாவம் செஞ்சவா தான், அதனால் பாவம் செய்வதாக இந்த உலகத்தில் யார் அப்படின்னு சொல்லி நீ வந்து அவளை அழிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து முயற்சியை கைவிட வேண்டும் என்று ஆக்சுவலாக மன்றாடுகிறாள். மன்றாடி தான் வந்து அந்த குரங்குக்கு வந்து அதை திருவடிக்கு வந்து நல்லதை உபதேசித்து தான் அறிக்கைகளை செய்த பிரதிஜையை காப்பாற்றி தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகிறாள். இந்த குறிப்பு தான் தாம் விசிலேஷத்தில் அதாவது எம்பெருமான ஒட்ட பிரிஞ்சு இருக்கும் போதும் எப்படி கிருப்பையை வெளிப்படுத்தினாள் அப்படிங்கிறது மூலமாக ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த வியாக்கியானத்தை ரொம்ப அற்புதமாக நமக்கு அருளி செய்துள்ளார். அடுத்ததாக நடுவில் பிரிந்தது. இப்போ நடுவில் பிரிந்ததுன்னு நம்ம பார்க்கும்போது ராவன் கொல்லப்பட்டு திரும்பி அயோத்திக்கு வந்துடுறாங்க. வந்த பின்பு தான் கருவுற்றாள். அந்த கர்ப்பிணி காலத்தில் பெருமாள் உனக்கு என்ன ஆசை உள்ளது கூறுன்னு கேட்குறார். அப்போ பிராட்டி என்ன பண்ணுறா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதாவது ரிஷிகள்லாம் பரிசுத்தமானவா, அவகிட்ட இருக்கிற அந்த அவ தங்குற இடம், அவகிட்ட நித்தியப்படியே அவள் சாப்பிட்டு கனிகளை எல்லாம் சாப்பிட்டு தான் எப்படி வந்து அங்கே வாழறா, அதை நான் வந்து ரொம்ப அங்கே போய் தங்கி நான் ரசிக்கணும் அப்படின்றபோது ஒரு நாளாவது அந்த முனிவர்களின் திருவடிகளில் இருந்து நான் வாழ வேண்டும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். இதை கேட்டு பெருமாள் இளைய பெருமாளை அழைத்து உடனே பிராட்டியை வால்மீகி ஆசிரமத்துக்கு சென்று விட்டுவிட்டு வா என்று சொன்னார். இந்த பிரிவை இளைய பெருமாளால் பொறுக்க முடியவில்லை, தனக்கு கோபம் போடுகிறது. இருப்பினும் பிராட்டி இந்த விசிலேஷத்திலும் அதாவது பிரிந்திருக்கும் தன்மையிலும் நிறைய விஷயங்களை இளைய பெருமாளிடம் பகிர்ந்து கொள்கிறாள். தான் வண்டியில் போயின்னு இருக்கும்போது அப்படி போயின்னு இருக்கும்போது பிராட்டிக்கு நிறைய விஷயம் தோன்றுகிறது. அதாவது இந்த பிரிவாற்றாமையில் மிகுதியாலேயே உயிரை விடுவதுதான் எல்லாருக்கும் ஒரு தேவையாக இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் பெருமாள் நினைவையே பின்பற்றி தன் உயிரை காத்து பாரதந்திரத்தை வெளிப்படுத்தினான். அதாவது அவன் இட்ட வழக்காக இருக்கணும், அவன் என்ன சொன்னானோ அதை செய்யணும், அவனுக்காக தான் இந்த ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா அவனுக்கு அடிமை என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் அறியலாம். இதையே ஆழ்வாரும் நமக்கு திருவாய் மொழியில் தாம் பிராட்டி நிலை இருக்கும்போது பாயும் வகையறியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே என்ற பாசுரத்தின் மூலமாக அருளி செய்துள்ளார். முதல்ல பிரிஞ்சது 10 மாசம் அசோகவனத்தில். அப்போ கிருபை அப்படிங்கிற குணத்தை வெளிப்படுத்தினாள். ஆனால் அடுத்தது பல ஆண்டுகள் பிரிந்து தான் துன்பத்தை பொருட்படுத்தாமல் எம்பெருமானே தன் மனத்துக்குள் நினைத்துக்கொண்டு பின்பற்றி சொரூபம் பாரதந்திரம் என்னும் சொரூபத்தை வெளிப்படுத்தினாள் பிராட்டி. ஆக இப்படி முதல் பிரிவில் கிருப்பையும் இரண்டாவது பிரிவில் பாரதந்திரியத்தையும் வெளிப்படுத்தினாள். அடுத்ததாக மூன்றாவது பிரிவு. இந்த மூன்றாவது பிரிவு எப்போ வந்தது அப்படின்னா, இதுவும் ஸ்ரீ ராமாயணத்திலேருந்து. பெருமாள் அயோத்தியில் இருக்கும்போது அஸ்வமேத யாகம் செய்தார். அப்போது தன் மகன்கள் வரவேற்கப்படுகின்றார். அப்போ மகன்கள்லாம் அங்கே ஊரெல்லாம் போய் ஸ்ரீ ராமாயணத்தை ராமன் கதையை வந்து சொல்லிகிட்டே இருக்கா. அப்போது ராமர் வந்து எல்லாரும் வந்து சொல்கிறார் ராமர் பெருமாள் கிட்ட இந்த மாதிரி இந்த கதையில நல்லா இருக்குன்னு. அவரும் உட்காந்து கேட்குறார். அதான் தன் சரிதை தன்னாக கேட்டான் அப்படின்னு பெருமாள் திருமொழி மூலமாக நம்ம ஒரு பாசுரத்திலேயே அனுபவிக்கலாம். அப்படி கேட்டு ரசித்து இருக்கொண்டு இருக்கும்போது கடைசியில் பெருமாள் கேட்குற இவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வால்மீகி மூலமாக இவர்களை பெருமாளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர்கள் உன்னுடைய பிள்ளைகள்தான், விராட்டி ஆசிரமத்தில் இருக்கும்போது பெற்றெடுத்தவள் அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் அதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் சொல்லியிருக்காள். அப்படி பிராட்டி இந்த பாட்டெல்லாம் கேட்டோடனே வால்மீகி சொல்கிறார், இது மாதிரி நீ வந்து பிராட்டியை அழைச்சிக்கணும் திருப்பி அப்படின்னு கேட்கும்போது, அப்போது அழைக்க வேண்டிய பெருமாளது திருவுள்ளம் பற்றி அப்போது ஒரு பெரிய சபதத்தை கட்டளை ஏ பெருமாள் இடுறார். என்னன்னா, அவள் பரிசுத்தமானவள்னா அயோத்தி மக்கள் காணும்படி நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு தன் தூதர்கள் மூலமாக ஓலை அனுப்பி இந்த கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறார். வால்மீகி மகரிஷி மன்றாடுறார். அவர் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே எடுத்துரைக்கிறார். இவர் வந்து உத்தமானவர் தான். அப்புறம் பெருமாள் சொல்கிறார், பிராட்டியுடன் அயோத்திக்கு வரும்போது நான் அவள் பரிசுத்தமானவள் என்பது நன்கு அறிவேன். இருந்தாலும் லோக அபவாதம் போவதற்கு ஒரு நிரூபணம் இந்த அயோத்தி மக்கள் நடுவில் இவள் செய்ய வேண்டும் என்றார். பெருமாளை தவிர வேறு எவரையும் நான் அறியேன் என்கிற வார்த்தையை உண்மையானால் பூமி பிராட்டி எனக்கு இடமளிப்பாயாக என்று சபதம் பண்ண யாரே? பிராட்டி. அப்போ பூமியிலிருந்து அப்ராக்கிரத விசேஷமான ஒரு சிம்மாசனம் வந்து அந்த சிம்மாசனத்தில் ஏறி உக்காந்து பூமி பிராட்டி நல்வரவு கூற தான் ஆசிரியத்தில் வீற்று பூமிக்குள்ளே நுழையும் இவளை தேவலோகத்தில் எல்லாரும் பூமழை பொழிந்து வரவேற்றனர். ஆக பெருமாளை தவிர தான் வேறு எவருக்கும் உரியதல்ல என்பதை வெளியிட்டால் அனன்யார விசேஷத்துவம் மூலமாக. இப்படி பிராட்டி தன் புருஷகாரமாய் இருப்பவள் என்பதற்காக வேண்டிய குணங்கள், அதுக்கு தேவையான குணங்கள் என்னென்னா, தான் புருஷகாரமாய் இருப்பவள் என்பதையும் வெளிப்படுத்த இந்த அவதாரம் ஏற்பட்டது என்பதை நம் பூர்வர்கள் அறிவிப்பார்கள். இப்படி இந்த மூன்று பிரிவு விசிலேஷத்தில் மூன்று பிரிவையும் நமக்கு அருளி செய்து, இதற்கு வியாக்கியானமும் அருளி செய்த நம் மணவாள மாமுனிகளுக்கு, ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியாருக்கும், திருவடித்தா அவர்களுக்கு பல்லாண்டு பாடி வாய்ப்பளித்த ஆரணக்கு நின் பாதமே சரண் குழுமத்தினருக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவர்களே சரணம்.